نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا الله ربكم ليلا ونهارا إن التقوى رؤوس الأمور. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قال لأبيه: يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் உயரிய பேர்நாமத்தை கூறிய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை தனது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாமி ஊன்கள், சபவுத்தாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் படைத்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளைக்கு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் படைத்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்வதற்கல்லா எம் அனைவருக்கும் அனுகூலம் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, இன்றைய கொத்பாவிலே நாம் வருகின்ற திருநாளை படைத்த ரப்புடைய சந்தோஷத்தை அந்த திருநாளிலே எப்படி அறிந்து கொள்ளலாம், படைத்த ரப்பை திருநாளுடைய தினத்திலே எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறான் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலம் தான் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இதிலே நாம் அதிகமான நாட்களை கடத்திவிட்டோம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக சிரமம் எடுத்து அமல் செய்திருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த காலத்திலே செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெருமதியான கூலி இருக்கிறது என்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அந்த ஜிஹாதை விபரமாக சொல்லுகின்ற போது இப்படி சொன்னார், ஒரு மனிதன் யுத்தத்துக்கு செல்கிறான், அவன் உயிரையும் தன்னுடைய உடமைகளையும் அப்படியே இழந்து விட்டு வருகிறான். இழந்து விட்டு அவன் சகிதாகிறான் என்றால் அவன் தான் சிறந்தவன். அப்படி அவன் அது இரண்டையும் இழக்காமல் உயிரோடு அவன் வீடு திரும்பினதான் யுத்தத்தை முடித்துவிட்டு அந்த திரும்பி வரக்கூடிய அந்த முஜாஹிதை விட இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்ற கருத்தப்பட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். எனவே அப்படியான ஒரு காலம், தியாகத்துக்கு முகமரி தந்த ஒரு காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற ஒரு காலம், மக்கள் எல்லாம் தங்களுடைய லட்சக்கணக்கான பணங்களை அல்லாஹ்வுக்கான அள்ளி வாரி ஹஜ் செய்ய அந்த மக்கா மதீனா நகரத்தை நாடி சென்றிருக்கின்ற காலம், எனவே அன்பான அல்லாஹ்வும் நல்லடியார்களே, இப்படியான ஒரு காலகட்டத்திலே எங்களை மிக முக்கியமான ஒரு திருநாள் வர இருக்கிறார். அந்த ஹஜ் திருநாள் தினத்திலே நாம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற போதனைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றோர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலும் அல்லாஹ்வினுடைய சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்திலும் இருக்கிறது. உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய கோபமாக இருக்கிறார்களா, அல்லாஹ் உங்களோட கோபமாக இருக்கிறார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டுமா எங்களை பார்த்து? நாங்கள் எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்த, எங்களை ஆளாக்கிய, எங்களுக்கு கஷ்டப்பட்டு பால் ஊட்டிய அந்த தாய்மாரை அந்த தகப்பன்மாரை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்ப கண்ணியங்களை பேண வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு கயாமத்துடைய நாளையிலே அந்த திருநாளை இபாதத்துள்ள திருநாளாக எங்களுக்கு எழுதி நன்மையை தரப்போகிறார். எந்த அளவு என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சென்ற ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமானவர் யார்? நபியவர் சொன்னால், உன்னுடைய உம்மா. இரண்டாவது கேட்க, உன்னுடைய உம்மா. மூன்றாவது கேட்க, உன்னுடைய உம்மா என்று அந்த மனிதருக்கு பதில் கொடுத்தார். அந்த மனிதர் மீண்டும் நீட்டி கேட்க நாலாவது முறை வாப்பா என்று சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சாதாரண ஒரு வாலிபரை பிடித்து கேட்டால், நீங்கள் விரும்பக்கூடியவர் யார் என்று கேட்டால், ஒரு நடிகையுடைய பெயரை சொல்லுவார், அல்லது ஒரு விளையாட்டு வீரருடைய பெயரை சொல்லுவார், அல்லது ஒரு கோடீஸ்வரருடைய பெயரை சொல்லுவார். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தருகின்ற உலகத்திலே நீங்கள் அன்பு பாராட்டுவதற்கு சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு ஒன்று இருக்கும் என்றால் அது தாய் தான், இரண்டாவது தாய் தான், மூன்றாவது தாய் தான். அதற்கு அப்பால் வாப்பா, அதற்கு அப்பால் தான் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம். எனவே அன்றான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ் எங்கள் மீது அவனுடைய அருளை பொழிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்ட வேண்டுமா? நாங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே பரக்கத் கிடைக்க வேண்டுமா? வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வுடைய சக்கீரத் இறங்க வேண்டுமா? இதற்கெல்லாம் பிரதான காரணம் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் பணிவிடை செய்வது, பெற்றோருடைய மனதை சந்தோஷப்படுத்துவது. இந்த அளவுண்ட ஹதீஸிலே வந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், பெற்றோர்கள் வயோதிப காலத்தை அடைந்து அந்த பெற்றோர்கள் மூலம் யாரெல்லாம் சோருக்கம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்கள் சீ என்ற வார்த்தையை கூட நாங்கள் பெற்றோருக்கு பாதிக்க கூடாது. பெற்றோர்கள் எங்களை பார்த்து சீ என்ற வார்த்தை சொல்வதற்கு பிள்ளைகள் நடந்து கொள்ளவும் கூடாது. பாருங்கள் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சமூகத்திலே திருமணம் முடித்ததுக்கு பின்னால் சிலர் இருக்கிறார்கள், கட்டின மனைவி வைத்துக் கொண்டு தன்னுடைய வாப்பாவையும் உம்மாவையும் ஒதுக்குவார். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தருகிறது, முதலாவது உம்மா, இரண்டாவது உம்மா, மூணாவது உம்மா உனக்கு சேர்ந்து பொருத்தமான உறவு என்று சொல்லித் தருகின்ற போது, இடையில் கிடைத்த மனைவி வைத்துக் கொண்டு அந்த அழகான மலையை வைத்துக் கொண்டு இளமையை பார்த்து என்ன செய்கிறோம் நாங்கள்? எங்களுடைய தாய் தாசனை அப்படியே ஒதுக்குகின்றோம். ஒரு தாய் ஏழு குழந்தைகளை இந்த உலகத்துக்கு உருவாக்குகிறார் என்றால் தாய் ஒரு மிகவும் பலவீனமான நிலைமைக்கு அவருடைய உடம்பு செல்கிறது. அவருடைய அழகு போனது எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்ததால். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பெற்றோருடைய விரயத்தில் நாம் முதலாவது கவனம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒரு தாய் இருக்கிறால் அந்த தாய் எப்போது வீட்டிலே முதலாவது சாப்பிட மாட்டார். வீட்டிலே ஒரு தாய் இருக்கிறால் அந்த தாய் எப்போது முதலாவது சாப்பிட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள் முதலாவது சாப்பிட வேண்டும், அதற்கு பின்னால் தன்னுடைய கணவன் சாப்பிட வேண்டும், அதற்கு பின்னால் வீட்டிலுள்ளவர்கள் சாப்பிட வேண்டும். இறுதியாக மீன் இருந்தால் தான் ஒரு தாய் சாப்பிடுவார். கண்ணியமானவர்களே, ஒரு தாய் அப்படித்தான். சில சந்தர்ப்பங்களிலே தாய் சாப்பிட மாதிரி படுத்து விடுவார், மகன்கிட்ட சொல்லுவார், நான் சாப்பிட்டு விட்டேன் மகன் என்று, ஆனால் உண்மையிலே சாப்பிடவில்லை. இப்படித்தான் ஒரு தாய் பாசம் இந்த உலகத்திலே வளர்க்கப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது எங்களுக்கு கடமை. பிருல் வாலிதை தீனும் வதை, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது மார்க்கம், அடுத்தது கடன். இந்த இரண்டும் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒன்று கடன், எங்களை சுமந்து எங்களுக்கு 2 வருஷம் பால் தந்து எங்களை நல்ல ஒரு பிள்ளையாக ஆளாக்கிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன். இரண்டு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு வேதனை செய்வது மிக பயங்கரமான பாவம். பெற்றோருக்கு ஏற்றி வாங்கி கொடுப்பது மிக பயங்கரமான பாவம். பெற்றோருக்கு ஹிதமத் செய்யாமல் பெற்றோர்களை விட்டுவிட்டால் பயங்கரமான பாவம். எனவே வருகின்ற பெருநாளைக்கு நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமா, எங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருப்பார்கள். பெற்றோர்கள் இல்லாமல் நாங்கள் யாரும் வந்தவர்கள், சிறுவர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஹயாத்தோடு இருப்பார்கள். வயதில் வந்தவர்கள் 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருப்பார்கள் அல்லது அவர் மூத்தாகிடுவார்கள். ஆனால் 2 சாராருக்கும் பெற்றோர்களை அனுசரிக்கின்ற முறையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார். வாப்பா உம்மா ஹயாத்தோட இருந்தா அவங்களை சந்தோஷப்படுத்து, அவங்களோட மனம் என்னென்ன வகையில சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வகையில சந்தோஷப்படுத்து. அது வாப்பா உம்மா ஹயாத்தோட வாழக்கூடியவர். சில பெற்றார்கள் சில வாப்பா உம்மா சொல்ற கண்ணை என்ன தெரியுமா, எங்கட மகன் அவங்க நண்பனை பார்த்து அழகா பேசுறான், சிரிக்கிறான், உல்லாசமாக கதைக்கிறான், ஆனா கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய உள்ளத்தை இந்த உலகத்துல நாங்கள் உடைக்கிட்டோம். நண்பர் மூலமாக சுவர்க்கம் போறல, நல்ல நண்பர் சிக்கினா சுவர்க்கம் கூட்டிட்டு போவார். ஆனா குர்ஆன் ஹதீஸில் சொல்லித்தரையது, அவங்க உம்மா வாப்பா இஸ்லாத்தை ஏற்காதவங்களாக இருந்தாலும் அவங்களோட நல்ல முறையில நடந்து இஸ்லாம் சொல்லித்தருகிறது. முதலாவது, சாதாரண வயதுல உள்ளவர்களுக்கு வாப்பா உம்மா இருப்பாங்க, அவங்களோட நல்ல முறையில நடங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. 2வது சாரார், வாப்பா உம்மா இல்ல மௌத்தாகிட்டாங்க. பெருநாள் வருகிறது, நாம் என்ன செய்யணும்? மக்பராவுக்கு சென்று அவருடைய கபருக்கு பக்கத்திலே போய் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய கபருடைய சிந்தனை, நாங்கள் ஒரு நாள் மௌத்தாக போகிறோம், நாங்கள் ஒரு நாள் இந்த மண்ணோடு எங்களையும் கொண்டு மக்கள் எல்லாம் விட்டுவிட்டு போகிறார்கள். எங்களுடைய வீடு இங்கு இருக்கும், நாங்கள் அந்த அழகான பெருமதியான ஒரு கோடீஸ்வர வீட்டிலே வாழ்ந்திருப்போம், அழகான ஒரு வாகனத்தில் ஓடிவிப்போம், ஒன்றுமே இருக்காது. நாங்கள் இந்த மண் வீட்டிலே ஒரு லைட்டும் போட மாட்டார்கள், மண்ணை ஒரு விடையிடாமல் மண்ணை போட்டு நிரப்பி விடுவார்கள், இதுக்குள்ளே நான் வரப்போகிறேன் என்று அந்த தாய் தந்தையுடைய கபரை பார்த்து நாங்கள் ஒரு நாள் இடத்துக்கு வரவிருக்கிறோம். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோரை மன்னித்து விடு, நாங்கள் கூடிய சீக்கிரம் இடத்திலே வந்து விடுவோம் என்று நாங்கள் அந்த பெற்றோர்களிடத்திலே கபிரஸ்தானுக்கு சென்று பெற்றோர்களுக்காக துஆ கேட்கிறோம். பெற்றோர்களுக்காக சதக்காக்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லலாம் சொன்னார்கள், உங்களோட வாப்பா அம்மா வாழக்கூடிய காலத்தில் யார் யாரோட சேர்ந்து வந்தாரோ, அவங்களோட யார் யார் நண்பராக அவங்க இருந்தாங்களோ அவங்களோடய சேர்ந்து வாழுங்க. அந்த சேர்ந்து வாழ்வது உங்களோட வாப்பா உம்மாக்கு செய்த செய்திமத்துக்கு சமம். கண்ணியமானவர்களே, வாப்பா உம்மாக்கு பணிவிடை செய்ய ஆசை வருகிறது, ஆனா வாப்பா அம்மா இல்ல கபூர்ல வாழ்றாங்க, வாப்பா உம்மாட நண்பர் மாதிரி இருப்பாங்க, வாப்பா உம்மாட நெருங்கிய உறவுகள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வாழுங்க. கண்ணியமானவர்களே, இது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகான வழிமுறை. சில வாப்பா அம்மா சமூகத்தில் இருக்கிறாங்க, வயது வந்தவங்க நோயாளிகள், 60-70 வயது தாண்டி அவங்க நோயாளிகள், அவங்க பேசுகிற வார்த்தையே எங்களுக்கு தெரியாது, எதை பேசுகிறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றார்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றார்களாக இருக்கின்ற நாங்கள் சிலவேளை நாங்கள் பெற்றார்களாக இருப்போம் அல்லது நாங்கள் சாதாரண குழந்தைகளாக இருப்போம், அந்த பெற்றார்கள் வயதை தாண்டி விட்டார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் அந்த வாப்பா அம்மாவுடைய மனதை உடைக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். எங்க அளவுண்டா சொல்லலாக அலைவர் செல்லம் அவர்கள், அவர்களுடைய ஒரு மனைவி ஒரு முஸ்லிம் பரம்பரையில் உள்ள இஸ்லாத்தை ஏற்காத பரம்பரையில் உள்ள ஒருவரை சொல்லலாக அலைவர் செல்லவர் திருமணம் முடித்தார். அவருடைய வாப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வரல். நபி அவர் சொன்னால் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அந்த மனைவிக்கு அனுமதி கொடுத்தார்கள், உன்னுடைய தந்தையோடும் உம்மாவோடும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ள அனுமதி கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, மாற்று மதத்தவராக இருந்தாலும் வாப்பா உம்மா அவர்களோடு சேர்ந்து வாழ இஸ்லாம் ஒரு மனிதன் சொல்லலாம் அனைவசத்தை வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், நான் ஜிஹாதுக்கு போக வேண்டும் யார சொல்லலாம், எனக்கு அனுமதித்தார்கள். சொல்லலாம் வரைவத்தில் அவர்களை பார்த்து கேட்டால் அவருடைய வாப்பா உமா ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? நபி அவங்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னாராம், யார சொல்லலாம், அப்படின்னா உனக்கு ஜிஹாதி செய்த கூலி அல்லாஹ் தருவான், வாப்பா உமாவை போய் பார்த்துக்கோ, அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கோன்னு அனுப்பினான். ஜிஹாதுடைய கூலி கனிமானவர்களே, ஜிஹாது இல்ல சாதாரண விஷயமா? ஒரு மனிதன் யுத்தத்துக்காக வந்து போறான், உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டு வெத்த அப்படியே வடிவு கொண்டு பூமியை நோக்கி வருகிறது, பூமியில விழுந்ததும் அடுத்த கணமான எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது கடனை தவிரன்னு சொன்னாங்க. அந்த ஜிஹாதை விட ஒரு சிறந்த கூலி அல்லாஹ், ஜிஹாதுடைய அந்தஸ்துக்கு ஒரு கூலி அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வது மூலமாக அல்லாஹ் என்று தருகிறான். எனவே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அந்த பெற்றோருடைய சந்தோஷத்திலே இருக்கிறது. இன்னும் ஒருவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், யார சூழல்லா, நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அனுமதித்தாரன் சொல்லல்லாக அடைவசனம் கேட்டார்கள், உங்களுடைய பெற்றார் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? ஆம், யார சூழல்லா, அப்படிதான் உங்களோட உமா அப்பாவோட போய் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லை, ஹஜ்ஜுடைய சவாபா உங்களுக்கு தாரா என்று கருத்துப்படுங்க அப்படி அவங்க சொல்லி அனுப்பினார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு 5-6 லட்சம் பணம் இல்லை, அந்த மக்கா மதீனா மண்ண மிருச்சில திங்களுக்கு அல்லாஹ் பாசியத்தை கொடுத்து இல்ல, அந்த சவாபை இந்த நாட்டில இருந்து கொண்டு இந்த வீட்டில் இந்த ஊர்ல இருந்து கொண்டு நாங்க செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எங்களுடைய பெற்றோர்கள். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு காலால் உடைந்த பிள்ளைகளின் சமூகத்திலே இல்லாமல் இல்லை. தன்னுடைய படித்த நண்பன் வந்திருக்கிறான் என்பதற்காக தன்னுடைய பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்த பிள்ளைகள் சமூகத்திலே இல்லாமல் இல்லை. தன்னுடைய வாப்பா உமா வீட்டுக்குள்ளே சிறுநீர் கழிக்கிறார் என்பதற்காக தன்னுடைய வாப்பாவையும் உமாவையும் வெளியிலே உள்ள ஒரு கூட்டிலே அடைத்தவர்கள் இன்றைய சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை. தனக்கு பாலூட்டி நின்றோடு சுமந்து வளர்ந்த அந்த பெற்றார்களை நன்றி உறுப்பு கொண்டவர்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் எங்களை ஆளாக்கியதற்கு அவர்களுக்கு செய்த நன்றி கடனா இது? இன்றைய சமூகத்தில் நிறைய அநியாயம் நடக்கிறது. அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக பேசுகிறோம். நிறைய வரலாறுகள் சொல்வது நோக்கமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சிறு நுணுக்கமாக ஒரு வரலாறை சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா ஒரு சிலை வணக்கக்காரர், ஆதர் ஒரு சிலை வணக்கக்காரர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவோடு எப்படி நடந்து கொண்டார்? ஒரு வீட்டுக்கு 2 கட்சிக்காரர் இருப்பதே மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஒரு போஸ்டர் ஒரு அடிப்பார், அடுத்த நாளைக்கு இன்னொரு அதுக்கு மேலாக ஒரு போஸ்டர் அதுக்கு மாலைக்கு திப்பார். அதே போன்று 2 ஜமாத்தை சார்ந்த ஒரு வீட்டுக்கு இருந்தா பிரச்சனை. இப்படி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். ஆனா ஒரு வீட்டுக்கு 2 மதங்களை 2 மார்க்கத்தை சார்ந்தவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிகப்பெரிய சான்றுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த வரலாறை சூரா மரியம் 42வது ஆயத்திலிருந்து 47வது ஆயத்து வரைக்கும் அழகாக சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாப்பா ஒரு சிலை வணக்கக்காரன் தெரிஞ்சு கூட வாப்பாவுக்கு சொன்ன புத்திமதிகள் என்ன? வாப்பாவை அடித்தாரா, உதைத்தாரா? வாப்பாக்கு செய்கின்ற கிதுமத்தை விட்டு, வாப்பாக்கு செய்கின்ற பணிவிடையை விட்டு தூரமானாரா? இல்லை, அதே வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வாப்பாக்கு தௌவத்து கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆனை பெருகிய ஒரு வரலாறு சொல்கிறான். இத قال لي ابيه يا ابتي لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. வாப்பா பார்த்து மகன் சொல்றார், ஏண்ட அருமை வாப்பாவே, ஏன் வாப்பா ஒண்ணுமே கேட்க இயலாத, பார்க்க இயலாத, எந்த ஒண்ணுமே செய்ய முடியாத இந்த சிலைகளையே வாப்பா நீங்க வணங்குறீங்க, இதால ஒண்ணுமே செய்யாத வாப்பா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றார், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தப் இன் யஹ்திக ஸிராத்தல் ஸகியா. வாப்பா, எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறான். எனவே உங்களுக்கு ஒரு கால அறிவு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், நீ என்ன பின்பற்றுங்க வாப்பா, அவங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுறேன் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து மகன் சொல்றான். வாப்பா தான் மகன்மாருக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஆனால் குர்ஆன் சொல்லுது மகன் தன்னுடைய வாப்பாக்கு புத்தி மதி சொல்லி கொடுக்கிறார். தொடர்ந்து சொல்றான், செய்தான் ஏண்ட அருமை வாப்பாவே, செய்தான வணங்காதங்க வாப்பா, இன்ன ஷைத்தான் நிச்சயமாக ஷைத்தான் காணலு ரஹ்மானி அதியா ரப்புக்கு அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ரஹ்மானை நிராகரிப்பவனாக இருக்கிறான், வாப்பா சைத்தான வழங்காத வாப்பான்னு சொல்லி சொல்றான். வாப்பா நீங்க அப்படி சைத்தான வணங்குறீங்க, அப்படி வணங்கி உங்களை அல்லாத வேதனை பிடிச்சி கொண்டா நீங்க சைத்தாண்ட ஒரு உற்ற நண்பராக மாறிவிடுவீங்க என்று நான் பயப்படுறேன் வாப்பான்னு வாப்பா பதில் சொல்ல போறார். எப்படி தன்யமானவர்கள் எல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம், இப்ராஹிமே என்ன எங்களுடைய இந்த விக்கிரகங்களை எல்லாம் நீ புறக்கணிக்கிறாயா, வேணாம் என்று ஒருக்கிறாயா என்று தன்னுடைய மகனை பார்த்து வாப்பா சொல்லுறார். சொல்லிட்டு வாப்பா விடல்ல, இல்லம் யா இப்ராஹிம் மகனே இந்த வேலையை நீ விடலண்டா உன்னை நான் கல்லால் அடிப்பேன், உனக்கு நான் கல்லால் அடிப்பேன் என்று வாப்பா சொல்றார். கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு, தாவா கொடுக்கின்ற போது மார்க்கத்தை சொல்லி கொடுக்கின்ற போது உனக்கு அடிப்பின் மகன் இந்த வேலையை விட்டுன்னு சொல்றாரு. கண்ணியமானவர்கள் நாங்கள் என்ன செய்வோம், வாப்பா அவங்களோட வேலையை பாருங்க, அந்த வீட்டை விட்டு பேட்டை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். கண்ணியமானவர்களை குர்ஆன் அப்படி சொல்லல. தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க கண்ணியமானவா, அவருக்கு துவா கேட்கிறார். கால சலாம் அலைக, வாப்பா அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், எனவே வாப்பா உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், மார்க்கத்துக்கு வாங்குறேன் என்று மகன் என்ன செய்யறாரு, வாப்பாக்கு தௌவா கொடுத்த வரலாறு குருவான் சொல்லிக்கான். கண்ணியமானவர்களே, வாப்பா கல்லால அடிப்பேன் சொன்னாரு, மகன் என்ன சொல்றாரு, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்பேன், நான் உங்களை மார்க்கத்தை எழுச்சுவதற்கு முயற்சி பண்ணுவேன் சொல்லி தன்னுடைய மகன் தன்னுடைய தௌவா புரட்சியாளத்தை தன்னுடைய வீட்டுக்குள்ள பயன்படுத்துறார். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற புத்திமதி. அன்பான அல்லாஹ்வை நல்லவியார்கள், முதலாவது பகுதி இந்த பெற்றாருடைய உள்ளம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது, எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது. சில பிள்ளைகள் சமூகத்தில் இருப்பாங்க, மூத்த நானா நல்ல வசதியா இருக்காரு, அல்லது இந்த தாத்த நல்ல வசதியா இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வீட்டுல எந்த குறையுமே இல்ல, வாப்பா அம்மாக்கு அவங்களை தாராளமா பாக்குறாங்க, நாங்க மாதத்துக்கு தான் போய் வந்தா போதும் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. சம்பவம் கண்ணியமானவர்களே, அது போதும் சொல்லி உங்களோட அறிவிக்கப்பட்டாலும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் மதியத்தை அந்த அதாவது கடைசி சந்தர்ப்பத்தை அதாவது மௌத்திரி சந்தர்ப்பத்தை இந்த உலகத்தை வச்சு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நினைச்சு கொண்டிருக்கிற நீங்க கடைசி சந்தர்ப்பத்தை வாப்பா உமா திருப்பொருத்தோட மௌத்தாகணுமா இருந்தா நாங்க வாப்பா உமாக்கு ஹிதுமத் செஞ்சு கொண்டே இருக்கோம். எங்கே இருந்து கொண்டு நாங்க மௌத்தானா, எங்க வாப்பா உமா எங்க, சிலர் வாப்பா உமாவோட மையத்துக்கே இல்லை. என்ன பிள்ளை கண்ணியமானவர்கள், என்ன பிள்ளை எங்களை ஜனாதாவை தொழிலிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாவது நாங்க உருவாக்க வேண்டும். எங்களை புள்ள அழுது அல்லாட்ட கையெழுனா அல்லாஹ் எங்களை கபருக்கு கொண்டு சேர்க்குவார். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது வாப்பா உம்மாட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அல்லாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் நிச்சயமாக சந்தோஷப்படுவான். அல்லாஹ் எங்களை நிறைய அந்தஸ்துக்களால் உயர்த்தி மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் மூலமாக எங்களை அந்தஸ்துகளால் கூட்டுவான். எனவே வாப்பா உம்மாட மனதை உடைச்சி யார் இந்த உலகத்துல வாழ்ந்தார். இன்னைக்கு நாங்க சமூகத்தை நிறைய பார்க்கிறோம், கனவு கிடைச்ச ஒரு மனைவியை வச்சுக்கொண்டு உம்மா அவதுக்குறான், கனவு கிடைச்ச ஒரு நண்பரை வச்சுக்கொண்டு வாப்பா அவதுக்குறான், கயாமத்தினால அடையாளம். எனவே இப்படி யாரும் சமூகத்துல செய்ய வேண்டாம், இது பயங்கரமான அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்குரிய வேலை. எனவே மனைவி என்று சொல்லக்கூடியவள் எங்களுடைய தாயுடைய பாசத்துக்கு பின்னால் தான், எங்களுடைய தாயுடைய தகப்பனுடைய பாசம் எப்போது உள்ளத்தை விட்டு குறைந்து விடக்கூடாது. நாங்கள் திருமணம் முடித்து விட்டோம், இரண்டு மூன்று பிள்ளைக்கு தகப்பனாகி விட்டோம், இனி வாப்பாவுமான வேலை எங்களுக்கு இல்லை, பாப்பா அம்மா எனக்கு சாரி பூமியை சரியா புரிஞ்சு தரல, என்ன பார்க்கல, என்ன படிக்கிறதுக்கு செலவழிக்கல, எனக்கு ஓத விடலன்னு சொல்லி பாப்பா உமாவை நீங்க பார்க்காம இருப்பது அது உங்களை நுழைஞ்சில் அது பிள்ளையாக இருக்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில பாப்பா உமா உங்களுக்கு செலவழிக்கல பார்க்கலன்னு சொன்னாலும் பாப்பா உமாவோட சேர்ந்து நீங்க வாழும். ஏன்னா பாப்பா உமா உங்களோட உமா கற்களை சுமந்தா, உங்களுக்கு பால் தந்தா, உங்களை வளர்த்தா, எந்த காரணத்துக்கா? ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைய தூங்க போட்டு எல்லா பாப்பா மனைவி இருக்கிற எல்லாரும் ஆண்கள் நாங்க எல்லாரும் தூங்கிடுவோம். ஒரு தாய் ஒரு சின்ன குழந்தையா இருந்தா இரவுல சுமார் 10 வயசுக்கு மேல விளங்குவா, அவருக்கு தூக்கம் என்பது கிடையாது. ஒரு மனுஷியாரத்தை கொடுத்தா விளங்குவா யார்? அந்த தாய். பிள்ளைக்கு நோயிருந்தா அந்த தாய் தூங்க மாட்டான், நாங்க தூங்கிடுவோம். நாங்க உழைச்சி சபபுக்கு காரணங்களை பணங்களை பறந்து கொடுக்கிறோம், மற்றபடி எல்லா வீட்டு வேலைகள், வீட்டுல முத்தோட தூக்குறது, ஏனைய வேலைகள், பிள்ளைகளுடைய பேக் அழுகுவது, ஐ பண்ணுவது, பிள்ளையை பார்த்தாலுக்கு அனுப்புவது, சாப்பாடு, எங்களோட வேலை எல்லாமே செஞ்சுதான். எங்க பெண்மணிகள் மறந்து விடக்கூடாது, நாங்க சம்பாரிச்சு கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட வேலை நினைக்கிறோம். கனிமாவின் சொல்லலாம் உழைப்பு வீட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்க வீட்டு வேலை செய்வாங்க, அதான் கேட்டா ஒவ்வொரு பிடி பள்ளிக்கு போவாங்க. நபி அவங்க தேங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்க வீட்டு மனைவிமாவோட இருந்து அவங்க உடுப்புகளை தச்சிருக்கிறாங்க. சரியான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, வல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவிமாருக்கு நிறையவே ஹிதுமத் செஞ்சு கொடுத்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தை எல்லா சந்தர்ப்பங்களிலும் சந்தோஷப்படுத்தின நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அது முதலாவது பகுதி. அடுத்தது உற்றார் உறவினர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெருநாளாண்டுக்கு அல்லா சந்தோஷப்படுமா? நாங்க யாரோடையும் பகைச்சு இருக்க கூடாது, யாருடைய உள்ளத்தையும் உடைச்சி இருக்க கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல மினாவுல ஒரு ஹுத்பா செஞ்சாங்க. அந்த ஹுத்பாவில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா உங்கள் ஒவ்வொருவருடைய அந்த மினாவில வைத்து ஒரு பயான் செய்தார். அந்த பயான்ல சொன்னதாக சொன்னார்கள், அந்த மக்கா மதீனா நகரங்களுக்கு எவ்வளவு பெருமதி இருக்கிறதோ அதன் அதற்கு இருக்கிற பெருமதியை போல, அதே போல இந்த காலத்துல இருக்கிற இந்த காலத்தில் கொடுக்கிற பெருமதியை போல, அதே போல இந்த மாதத்துக்கு நான் கொடுக்கிற பெருமதியை போல, ஒரு மனிதனுடைய சொத்து, ஒரு மனிதனுடைய மான மரியாதை, ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டுகின்ற விடயம் மற்றவர் மீது ஹராம். ஒரு ரத்தத்தை, ஒரு மனிதனுடைய ரத்தத்தை நோண்டி கூட சிந்த முடியாத ஹராம். ஒரு மனிதன் ஒருத்தரை கொண்டுட்டா ஹதீஸ்ல வருகிறது, அவர் முஸ்லிம் உடனே அவர் காஃபிராகி விடுகிறார். நிறைய மக்களை பார்க்கிறோம், முஸ்லீமால முஸ்லீம் கொல்லப்படுகிறார். ஒரு பணத்துக்காக, ஒரு பெண்ணை அடைமுகவருக்காக, ஒரு தோட்டத்துக்காக, சாதாரண ஒற்றையடி காணிக்காக என்ன செய்கிறார்கள்? மனிதர்களுடைய உயிர்கள் துச்சமாக மதிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்களிலே அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவது மிருகங்களின் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்ல, மனிதர்களின் மனிதர்கள் பாதுகாப்பு பெறுவது. கண்ணியமானவர்களே, ஒரு ஈஸ்டருக்கு இரண்டு ஆயுதம் போகாது, கூட கொடுக்கும், பாதுகாப்பு காணாது, குண்டு துளைக்காத வாகனம் காணாது. ஏன்? மற்ற மீஸ்டரின் மற்ற ஒரு அமைச்சிருந்து வரக்கூடிய பிரச்சனை, ஒரு முதலாளிக்கு அடுத்த முதலாளிய பிரச்சனை. அதே போன்று ஒரு கடை தொழில் செய்கிறார், கடை தொழில் செய்யக்கூடிய மற்ற கடைந்து பிரச்சனை. கண்ணியமானவர், ஒரு மனிதனுடைய உயிர் சுத்தமாக மதிக்கப்படுகிறது. எனவே ஒரு மனிதனுடைய உயிர் பெருமதியானது, சொத்து செல்வம் பெருமதியானது, யாரும் அபகரிக்க முடியாது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அராபி ஒரு குச்சி மற்ற மனிதருடைய நீங்கள் அப்பா, அதாவது பொய்யான முறையிலே நீங்கள் பொய் சத்தியம் செய்து அபகரித்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவார் என்று சொன்னார். கண்ணியமானவர்கள், சாதாரண ஒரு விஷயமும் நாங்கள் ஹராம் கலந்துவிடக் கூடாது. சாதாரண ஒரு மொபைலை வாங்குகிறோம், அதை போஸ்ட் பை எங்களுக்கு தாரம் பேசுறதுக்கு நாங்கள் பதிச்சு போட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பில்லை வச்சுட்டு சிம்ம உடச்சி வீசுறோம். கண்ணியமானவர்களே, இதுவும் கயாமத்தினால் அநியாயம் தான். இதற்கு மல்லா தீர்ப்பு வழங்குவான். கம்பெனி மறந்து விடலாம், சிறிய தொகை என்று கம்பெனி கடிதம் அனுப்பாமல் விட்டு விடலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரும் மறைக்க முடியாது. அல்லாஹ் வாஃபிலாக இருக்க மாட்டான், அல்லாஹ் பராமுகமாக இருக்க மாட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இங்க உள்ள கோடி சுவருக்கும் கியாமத்துரிய நாளில ஒரு வாக்கு பெருமை. அதனால் தான் சொல்லுவாங்க, வியாபாரமாக இருந்தாலும் பேருதா இருக்கணும், ஒரு ரூபா மிச்சம் வந்தாலும் ஒரு ரூபாயும் கொடுங்க சொல்லுவாங்க. இஸ்லாம் சொல்லுது அப்படித்தான், இஸ்லாம் சொல்லித்தர இது வாழ்க்கை அப்படித்தான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவருடைய உரிமை விஷயத்துல நாங்க எப்பவும் அவருடைய உரிமைகள்ல கட்டன்ற சரியான முறையில் இருக்கும். இல்லாட்டி அல்லாட்ட மிக பயங்கரமான பந்தடைகளுக்கு இருக்குது. சொல்லலாம் வளையத்தை சொன்னார்கள், ஒரு மனிதனோட மூணு நாளைக்கு மேல கோபிச்சுட்டீங்கன்னா மூணு நாள், மூணு நாளைக்கு மேல யாராவது கோபிச்சு கொண்டு இருந்து மௌத்தாகிட்டா தகலன் நார், அவர் நரகம் நுழைந்து விட்டார். எப்போது மௌத்தாகிறாரோ அவரை வீட்டுக்குள்ளே அவர் நரகம் தான், கபர்ல முன் வச்சிருக்கவில் அவர் நரகம் தான். நரகம் நுழைவார் எதிர்காலத்துல சொல்லல, நரகம் நுழைகிறார் நிகழ்காலத்துல சொல்லல, நரகம் நுழைந்து விட்டார் இறந்த காலம், நரகம் போய் முடிஞ்சு. எனவே யாருடையும் கோபம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய வேண்டும். ஒரு வருடம் யாராவது ஒரு மனிதர் கோபித்துக் கொண்டிருந்தால் அதிசயம் வருகிறது, அந்த மனிதர் ஒரு கொலையாளர். இரண்டு வருடம் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து ஒரு மனிதன் பேசவில்லை, இரண்டு கொலையாளி அவன். அல்லாஹ்விடத்தில் கையெழுந்தினால் அல்லாஹ்வுடைய துஆவை கபூல் செய்யவே மாட்டான். அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான், அவன் ஒரு கொலையாளி. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்ப காலி பிரச்சனைக்காக, அற்ப குடும்பத்திலே அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, வரத்து கௌரவங்களுக்காக மூணு நாளைக்கு மேல் யாருமே கோபித்துக் கொண்டிருக்காங்க உறவாகிக் கொள்ளுங்கள். அப்படி உறவாகின்ற, அப்படி நாங்கள் முசாபா செய்து கொள்கின்ற, அப்படி சலாம் சொல்லிக் கொள்கின்ற மக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் உங்க பெருநாள் தினத்திலே எங்களை சந்தோஷப்படுத்துவான். எனவே நாங்கள் மாத்திரம் சந்தோஷம் அடையக்கூடாது, நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், அந்த சந்தோஷத்தை கண்டு அல்லாஹும் சந்தோஷம் அடைய வேண்டும், அதுதான் சந்தோஷம். எனவே அன்பான அல்லாஹும் நடவடிக்கை, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அயலவர்கள் யாரோடு மனஸ்தாபமான உலகத்தில் நீங்கள் நடந்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். எந்த அளவென்றால் சாதாரணமான விஷயம் அல்ல. சொல்லலாம் சொன்னார்கள், இந்த நாவு இருக்குதே, இந்த நாவும் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்குதே, இது மனித நரகத்தில் தள்ளக்கூடிய மிக பயங்கரமாக, இந்த இரண்டும் சரியாக பேணுதலாமல் பாதுகாக்கப்பட்டால் அந்த மனிதனுக்கு சுவர்த்தல் கிடைக்கும். பதிசில் வந்திருக்குது, இந்த நாக்கு எவ்வளவு, ஒரு 50 கிராம் இருக்கும் நாக்கு, ஆனா 50 கிலோகிராம் எடையுடைய இந்த உடம்புக்கு நரகத்துல தள்ளக்கூடிய சக்தி வாயுபில்லா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அதே சந்தர்ப்பத்துல இந்த 50 கிராம் நாக்கு 50 கிலோகிராம் எடையுடைய இந்த உடம்புக்கு சுவர்க்கத்துல கொண்டு சேர்க்கவும் சக்தி. பாப்பாவும் நல்ல வார்த்தைகளை பேசுறது, விக்கிரி செய்யறது, குர்ஆன் ஓதுறது, மற்ற மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது, பயான் செய்யறது, வீட்டுல நல்ல விஷயங்களை முதாக்கரா பண்றது, இந்த நாவும் சுவர்க்கத்துல கொண்டு கேட்கும். இந்த நாவால மற்றவனை ஏசுறது, மற்றவர்கள் பலாய்க்கிறது, புறம் பேசுறது, மற்றவனுக்கு புளி தோன்றது, கண்ணியமானவர்களே இந்த நாக்கினூடாக இந்த உறவு நரகத்தை சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறது. இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேரை நாங்க பாக்குறோம், அழகான முறையில கவிக்கிறார்கள், அழகான முறையில வாயால வார்த்தை வருகிறது. ஒரு வீட்டுல தான் சகோதரனா இருக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல பொறாம வளர்ந்து கொண்டிருக்கு. பொறாமத்தாவுடைய பொறாமையை வைத்து மல்லாட்ட பாதுகாப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க. எனவே ஒரு உறவுகள் அடுத்த முதலாளிக்காக சிரிச்சு கொண்டு பேசுகிறார், எங்களை வீட்டுக்குள்ள ஒரு உறவு சிரிச்சு கொண்டு பேசுகிறார், ஆனால் உள்ளத்துல பொறாம, வாயால் அழகான வார்த்தை தான் ஆனா உள்ளத்துல பொறாம. கண்ணியமானவர்களே, சொல்லலாம் சொன்னால் யாருடைய உள்ளத்துல பொறாம இருக்குதோ அந்த உள்ளத்துல நல்லதை விதைக்கலாம், நல்லதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நெருப்புல போட்ட கொல் எரியறத போல நன்மை எல்லாம் அப்படியே போயிடும். பொறாம யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ நன்மையை விதைக்க இயலாம். அவ வாயால அவங்க பேசுவார், உள்ளத்துல ஒன்று இருக்கும், அடி உள்ளத்துல உள்ளது வாயால வராது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லவர்களே, யாருமே அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். உள்ளத்துல உள்ளதுதான் வாயால வரணும், வாயால பேசுறதுதான் உள்ளத்துல நடக்கணும் என்ற சிந்தனையோடு எல்லோரும் வாழும். அதுதான் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நிம்மதியை பெற்று தரும் என்ற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் அடுத்த விஷயம், கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த உற்றார் உறவினர்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் இவர்களோடு பகைத்துக் கொண்டிருந்தால் உறவாகிக் கொள்வதற்கு சலாம் சொல்லிக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த காலகட்டம். அதனோடு இன்னும் ஒரு விஷயம், இந்த காலத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காலம் தான் இந்த காலம். இந்த காலத்திலே நாங்கள் அதிகமாக நோம்பு நோக்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நோன்பு ஜுல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாள் வரக்கூடிய நோன்பு, 9வது பிற வரக்கூடிய நோன்பு, அந்த நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் அரபாவுல நாங்க நிறைய நாடுகள் அகந்தில் அவுண்டப்பட்டிருக்கிறோம். அரபாவுடைய நாடு, அரபாவுடைய இந்த நோன்பு வருகிறது மாஷா அல்லாஹ். இன்று அநேகமான நாடுகள்ல ஒரே நோன்பாகத்தான் அமைய போகிறது. அதனால அரபா திருநாளைக்கு முந்தினன்று அரபாவுடைய நாள், அந்த நோன்பை எல்லாரும் பிடிச்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்புடைய சிறப்பு பற்றி சொல்லுகின்ற போது நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பற்றி சொல்லுகின்ற போது இப்படி சொன்னார்கள், அந்த நோன்பு இருக்கிறது உங்களுடைய ஒரு வருடம் முந்தி, ஒரு வருடம் பிந்திய, ஒரு வருடம் இரண்டு வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் அந்த நோன்பை ஆக்கியிருக்கிறான். எனவே அந்த நோன்பை விட்டு விடாதீர்கள். அரபாவுடைய அந்த நாள் இருக்கிறதே அதுவும் பெருமதியான நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜாஜிகள் அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ்ஜுக்கு சென்ற அரபாவுல தங்குவதென்று சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற எல்லோரும் அரபாவுல தங்க வேண்டும். அவருடைய ஹஜ்ஜு கூடுவதாக இருந்தால் அந்த அளவுக்கு அரபாவில் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கிறான். எனவே முழு உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மீடியாவாக அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதை விட மிகப்பெரிய ஒரு மீடியாவாக அல்லாஹ் இந்த காபத்துல்லாவிலே ஒரு ஒரு எக்காமத்தின் மூலமாக 20-30 லட்சம் மக்களை ஒரே அணியில் கொண்டு வரக்கூடிய ஒரு மீடியா இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய அந்த ஹஜ்ஜை தான் சொல்ல முடியும். அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனவே இந்த சந்தர்ப்பங்களிலே அல்லாஹும் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற போது எங்களுடைய சந்தோஷமும் அல்லாஹை சந்தோஷப்படுத்த வேண்டும். எங்களுடைய கபருக்கு அது நல்லதாக அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், 27வது நாள் எப்படி மக்கள் எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களோ அதை போல ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வார். எங்களை வீட்டு எத்தனையோ மக்கள் கபரில் வாழ்றாங்க. கபருக்குள்ள என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது. கபருக்குள்ள வேதனையா, அவர் தூரக்கவாதியா நரகவாதியா எங்களுக்கு தெரியாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள், நோம்பு நோட்டு விட்டு அந்த அரபாவுடைய தினத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மௌத்தா போன கபிராயிருக்கு நரக விடுதலை கொடுத்து அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மா மின் அபதின் அத்தர மின் அன் யஅதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யௌமி அரபா. அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் இருக்கும் என்றால் அது அரபாவுடைய நாள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வைத்தார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினம் நோம்பு நோற்று கொண்டு எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்வுடைய கையேந்து நின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு நரக விடுதலை தருவார். எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நரக விடுதலை கொடுப்பான். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான ஒரு தருணம். நாங்கள் நோம்போடு இருக்கிறோம். துவா கபூல் செய்யக்கூடிய நாள், நரகத்தில் விடுதலை பெறக்கூடிய நாள், அத்தை அந்த நாளை நாங்கள் கௌரவித்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நிறைய சிறப்பை தருவார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி பயான் இடந்த கடைசி பயான் நிகழ்ந்த இடம்தான் அந்த, அதாவது அரபாவுடைய அந்த மைதானம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய குர்ஆனிலே கடைசி வசனம் வரங்கி குர்ஆன் முழுமை பெற்ற இடமும் அந்த இடம்தான். அத்தகைய நாள் தான் அரபாவுடைய நாள். எனவே அந்த நாளை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். பெருநாளைக்கு முந்தின நாள் வீட்டுக்கு பலகாரங்கள் வரும்தான், நத்தோடு கொஞ்சம் போராட வேண்டும் தான். ஆனா இந்த நத்தை விட எங்களுக்கு மிக பெருமதி அல்லாத துவர்க்கம். இந்த உலகம் அல்ல நிரந்தர உலகம். எனவே கயாமத்தில் கிடைக்கிற சுவர்க்கம் தான் எங்களுக்கு வேணும் என்று நீயத்தோடு அந்த அரபாவுடைய நோம்பு எல்லாரும் பிடிப்பதற்கு நீயத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய வழிவகை எல்லாவற்றையும் செய்திருவான். அடுத்த விஷயம், குர்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, குர்பானுடைய விடயம். யாருக்கு வசதி இல்லாமல் இருந்து குர்பான் கொடுக்கலையோ அவர்கள் பெண்ணா தொழுகைக்கு அந்த முசல்லாவுக்கு வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்க சக்தி இருந்தால் ஒரு ஆடு கொடுத்துக் கொள்வது, ஒரு மாடு கொடுக்க சக்தி இருந்தால் ஒரு மாடு கொடுத்துக் கொள்வது, அப்படி இல்லாவிட்டால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுத்துக் கொள்வது. ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு விடயம், எல்லா காலங்களிலும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெருநாளுடைய தினத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் இருக்கும் என்றால் அதுல ஒன்று தக்பீர், இன்னொரு அமல் இருக்கிற அந்த ரத்தத்தை ஓட்டுகின்ற அந்த உலுஹியாவுடைய அமல். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் இப்படி அந்த அல்லாஹ்வுக்கு அவன் அறுத்து பழகின போது கயாமத்து நாளையில் அவருடைய கொழும்புகள், அவனுடைய மாமிசங்கள் இத்தனையும் அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக கொடுப்பார் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, கயாமத்து நாள் எங்களுக்கு அவைகள் நன்மையாக வந்து சேர வேண்டும் என்றால் சக்தி உள்ளவர்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக எங்களுக்கு செல்லல்லாமோ அவருடைய எச்சரிக்கை இருக்கிறது. இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பெருநாளுடைய தினங்களிலே இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய ஊர்களிலே வலியவர்கள் கஷ்டக்காரர்கள் யாராவது இருப்பார்கள், அவர்களோடு ஒரு மனுஷியாரமாக அரமனுஷியாவது திருநாளை கழியுங்கள். அல்லது எங்களுக்கு இருக்கிற சிறிய ஒரு அன்பளிப்பு அவர்கள் கொடுத்து விட்டு, பணமாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான பலகாரமாக இருக்க ஏதாவது ஒன்றை அவர்கள் கொடுத்து விட்டு அவர்களுடைய மனதையும் சந்தோஷப்படுத்துங்கள். இன்னும் நிறைய இடங்களை நாங்கள் பார்க்கிறோம், ஏழையாக இருந்து விட்டால், ஒரு கஷ்டமானவாக இருந்து விட்டால், ஒரு மண் வீட்டில் இருந்து விட்டால் அவருடைய வீட்டு பக்கம் யாருமே போறதில்லை. பஜாரில் அவருடைய பேச்சுக்குள் சில மக்களுக்கு ஒக்கம். கண்ணியமானவர்களே சொல்லலாம், அலைவசன ஹதீஸ்ல சொன்னார்கள், பலவீனமான மக்களை கொண்டுதான் தப்பு உள்ள மக்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுக்கிறான் சொன்னாங்க. இத மூளைக்க போட்டா அந்த ஹதீஸ் சில மாறி விளங்கும், ஆனா நாங்க ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும். பலவீனமான மக்களை கொண்டுதான் அல்லாஹ் எங்களுக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் பலவீனம் என்று நீங்கள் அவர்களை ஓரம் கட்ட வேண்டாம். அவர்களோடு நெருக்கமாக இருங்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ஏனென்றால் அவர் கோடிக்கணக்கான கடன் இல்லை, மற்றவருடைய மனதில் நந்துற அளவுக்கு நிறைய தொடர்புகள் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை வீண் செலவில்லை. இப்படியான ஒரு காலம் கண்ணியமானவர்களே. எனவே அவர்களோடு காலத்தை கலைங்கள். அடுத்த பிறநாளுடைய தினங்களிலே யாராவது ஊர்களில் நோயாளிகள் இருந்தால் அந்த நோயாளி வீட்டுக்கு சென்று அந்த நோயாளியை விசாரியுங்கள். அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கள். அப்போது அல்லாஹ்வும் சந்தோஷப்படுத்துவார். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர மிக முக்கியமான அமல்களிலே ஒன்று தான் சஹாபாக்கள் இந்த அமல் அதிகமாக செய்வார்கள். என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், சில அமல்களை தொடர்ந்து செய்து வருவார்கள். சில அமல்களை தொடர்ந்து செய்து வருவார்கள். அதுதான் நோம்பு நோக்கு என்ற சில அமல். சில சகாபாக்கத்தை தொடராக விட்டுவிட்டு நோம்பு நோக்கு என்ற பழக்கம் இருக்கிறது. இனி சில சகாபாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அதாவது மிஸ்கின் யாராவது ஒருவருக்கு உணவு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது. இன்னும் ஜனாதா இந்த விழுகிறதோ அங்க போய் கலந்து கொண்ட பழக்கம் இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இன்று நோம்பாளியாக இருப்பவர் யார் என்று கேட்டார்கள். அவ்வளவு அதுக்கு போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு சத்தம் கேட்டார்கள், இன்று ஜனாதாவை பின்தொடர்ந்தவர் யார், இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார், இன்று ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு கேள்விகளை கேட்டதுக்கு பின்னால் யாரும் வலும்பல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாலு விஷயத்தை இந்த தினத்துல நான் செஞ்சிருக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, இந்த நாலு விஷயம் யாருடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒன்று சேருமோ அந்த மனிதன் சுவர்க்கத்தை அடங்கி கொள்ளுவான் என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இது நல்ல அமல். நாங்கள் நோம்பு நோட்பது ஒரு நல்ல அமல், ஜனாதா விருந்தா கலந்து கொள்வது ஒரு நல்ல அமல், அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல். அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு என்னுடைய உணவுகள் ஒரு பகுதியை கொடுப்பது, ஒரு நோயாளிகள் நோய் விசாரிப்பது, இதெல்லாம் சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற அமல்களாக இருக்கிறது. எனவே இந்த காரியங்களை அதிகமாக செய்து திருநாவளி திறன்களை குறிப்பாக திருநாவளி திறன்கள் இந்த காரியங்களை செய்து திருநாவளி திருத்தில நோம்பு நோக்க முடியாது. ஏனைய கருமங்களை செய்து அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அல்லாஹு தால் அந்த சந்தோஷத்தின் மூலமாக எங்களுக்கு அனைவரையும் அவனுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கிக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அந்த நேரத்தை உனக்கு பொருத்தமானவர்களாக, எந்தெந்த விடயங்களை கொண்டு நீ சந்தோஷப்படுவதாக வாழ்தா பண்ணிருக்கிறாயோ அந்த விடயங்களில் எங்களுக்கு ஆசையும் ஆர்வத்தையும் தந்து உன்னுடைய உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கு தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய இந்த சிறிய துஆவை உன் தனிப்பு கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.